வணக்கம் அன்பு உறவுகளே, சங்கநாதம் வானொலியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவில் இருந்து 24 மணித்தியாலமும் இடைவிடாது ஒலிக்கும் இன்பத்தமிழொழி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் உலகத்தமிழ் உறவுகளுக்கு உள வணக்கம். உத்தமமாய் நடக்கிறவர் பத்திரமாய் நடக்கிறார், கோணரான வழிகளில் நடக்கிறவரோ கண்டுபிடிக்கப்படுவார், நீதியோ மரணத்துக்கு தப்பிவிக்கும். நேர்களே, இன்று ஜனவரி மாதம் 22 திகதி வெள்ளிக்கிழமை, நம் தமிழுக்கு சார்வரி 9, நம் இஸ்லாமியர்க்கு ஜமாதி சாணி 8. திருக்குறளினை தர வருகிறார் நியூசிலாந்தின் மூத்த கலைஞரும் பிரபல சமூக சேவையாளருமாகிய திரு மர்வின் கன்சன்ரேன் அவர்கள். வணக்கம் ஐயா.
இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 11வது அதிகாரமான செய் நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தின் 4வது குறள், உதவி பெற்றவர் இது என்ன பெரிய உதவி என்று உதவியை சிறுமைப்படுத்தக்கூடாது. உதவியின் பயனை அறிந்தவர்கள் பிறர் தமக்கு திணையளவு நன்மை செய்யினும் அதை பனையளவிற்காக பெருமைப்படுத்திக் கொள்வர். திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். மதிப்பும் மரியாதையும் பாராட்டும் உள்ளத்தை மகிழ்விப்பதைப் போல செல்வமும் வசதியும் சுகமும் மகிழ்விக்க மாட்டார். சமுதாயத்தில் இவற்றை பரிமாறிக்கொள்ள சந்தர்ப்பங்கள் வர வேண்டும். எப்படி வரும்? ஒருவருக்கு உதவி தேவைப்பட்டு ஒருவர் அதை செய்தால் பெற்றவர் அவரை உளமாற பாராட்டுவர், மதிப்பர், மரியாதை செய்வர். மனிதன் மனமாற பெற விரும்புவது இவற்றைத்தான். உதவி பெற்றவரின் இதயத்தில் இருந்து வரும் ஒளிகள் சொற்கள் அல்ல, சுவர்க்கத்தில் கிடைக்கும் அமுதங்கள். இரண்டாய் நிற்கும் மனங்களை ஒன்றாய் கூட வைக்கும் ரசவாதங்கள். பேதமே பேசித் தெரியும் பித்துக்கு மருந்துகள். செய்த உதவி சிறிதாக கூட இருக்கலாம் என்றாலும் செய்தவர் பயனை எதிர்பாராமல் மனித அபிமானத்துடன் காலத்தால் செய்தது பெரிது. பெற்றவர் அந்த உதவியால் மகிழ்ந்ததை விட செய்தவரின் மனிதத்தரத்தை அறிந்து மிம்மி நிற்கிறார். அவரது அறிமுகம் அப்படி கிடைத்ததை எண்ணி மகிழ்கிறார். அவருடன் பழக வாய்ப்பாயிற்றே என்று மகிழ்கிறார். அவர் செய்த உதவியின் பயன் அதனால் தன் துன்பம் தீர்ந்தது என்பதில் இல்லை, அவரது நட்பு கிடைத்தது அதுதான் உண்மை பயன் என்று உள்ளறிவு கொள்கிறார். இந்த முழுமையான மகிழ்ச்சியால் அவர் உள்ளத்தில் இருந்து உணர்ச்சி வெள்ளமாக வரும் பாராட்டு உதவி சிறிது என்பதையும் மீறி பெரிதாக அதை போற்றுகிறது. பாராட்டு உண்மையில் உதவிக்கல்ல, உதவி செய்ததற்கு, உதவியின் வாயிலாக தன் மனதை தந்ததற்கு. அந்த உள்ளத்தின் தரத்தை புரிந்து கொண்டு பாராட்டுவது உதவி பெற்றவருடைய நன்றி அறிவின் கூர்மையையும் காட்டும். ஆக இந்த நிகழ்ச்சியில் வெளிப்படுவது உதவியின் பெருமை அல்ல, உள்ளங்களின் பெருமை. உதவி திணையளவாக இருக்கலாம், உள்ளம் பனையளவாக இருக்கிறதே. திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 11வது அதிகாரமான செய் நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தின் 4வது குறள், திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார்.
திருக்குறள் அமுதை தொடர்ந்து நச்சிந்தன கதையுடன் மறுமுனையில் காத்திருப்பவர் திரு ராதாகிருஷ்ண பரமேஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம் சங்கநாதம் வானொலி நேயர்களே, உங்களை மீண்டும் வானலை வழியே இந்த அருமையான காலை வேளையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அமைதியாக வீட்டில் தங்கியிருந்த வேளையில் கடந்த 2 மாதங்களில் நம்மில் பலர் எமது வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை மீள நினைவுபடுத்தியிருப்பீர்கள். உங்களைப் போலவே நானும் நினைவுகளை மீட்டிய போது நினைவுக்கு வந்த ஒரு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுள் ஒரு நாள் கழுதை படைத்துவிட்டு அதனிடம் கூறினார், நீ ஒரு கழுதை, காலை முதல் மாலை வரைக்கும் நீ உழைக்க வேண்டும், உன்மேல் சுமைகள் இருக்கும், நீ புல்தான் சாப்பிட வேண்டும், உனக்கு அவ்வளவாக அறிவு இருக்காது, நீ 50 வருடங்களுக்கு வாழ்வாய் என்றார். அதற்கு கழுதை, நான் நீங்கள் கூறியபடி கழுதையாக இருக்கிறேன், ஆனால் 50 வருடங்கள் மிகவும் அதிகம், எனக்கு 20 வருடங்கள் ஆயுட்காலம் போதுமானது என்று கூறியது. கடவுள் கழுதையின் ஆசையை நிறைவேற்றினார். அடுத்து ஒரு நாயை படைத்து அதனிடம் சொன்னார், நீ மனிதனின் வீட்டை காவல் காக்கும் காவலன், அவனுடைய அன்பு தோழனாக இருப்பாய். மனிதன் உண்ட பிறகு உனக்கு கொடுப்பான், நீ 30 வருடங்களுக்கு வாழ்வாய் என்றார். இதற்கு நாய், கடவுளே, 30 வருடங்கள் எனக்கு அதிகமாக உள்ளது, எனக்கும் 15 வருடங்கள் ஆயுட்காலம் போதுமென்று கூறியதும் கடவுள் அதனுடைய ஆசையையும் நிறைவேற்றினார். அடுத்து குரங்கை படைத்த கடவுள் அதனிடம், நீ ஒரு குரங்கு, மரத்திற்கு மரம் தாவ வேண்டும், நீ வித்தைகள் காட்டி மற்றவர்களை மகிழ்விப்பாய், நீ 20 வருடங்களுக்கு உயிர் வாழ்வாய் என்று கூறினார். இதற்கு குரங்கு, எனக்கு 20 வருடங்கள் ஆயுட்காலம் மிகவும் அதிகம், 10 வருடங்கள் மட்டும் கொடுங்கள் போதுமானது என்றதும் கடவுளும் குரங்கின் ஆசையையும் நிறைவேற்றினார். இறுதியாக மனிதனை படைத்த இறைவன், நீ ஒரு மனிதன், உலகிலுள்ள 6 அறிவு ஜீவன் நீ மட்டுமே, உன் அறிவை கொண்டு மற்ற மிருகங்களை ஆட்சி செய்வாய், உலகமே உன் கையில், நீ 20 வருடங்களுக்கு உயிர் வாழ்வாய் என்று கூறினார். உடனே மனிதன் கடவுளிடம், எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்கும் வல்லமையை கொடுத்துவிட்டு மிக குறைவாக ஆயுட்காலத்தை கொடுக்கிறீர்களே, பேசாமல் கழுதை வேண்டாமென்ற 30 வருடங்களையும், நாய் வேண்டாமென்ற 15 வருடங்களையும், குரங்கு வேண்டாமென்ற 10 வருடங்களையும் எனக்கே கொடுத்து விடுங்கள் என்று வேண்டினார். கடவுள் மனிதனது ஆசையையும் நிறைவேற்றினார். ஆம் நேயர்களே, அன்று முதற்கொண்டு மனிதன் முதல் 20 வருடங்கள் மகிழ்ச்சியாக மனிதனாக வாழ்ந்து அனுபவிக்கிறான். அதன் பின்னர் திருமணம் செய்து கொண்டு அடுத்த 30 வருடங்களை கழுதை போன்ற எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு அல்லும் பகலும் உழைக்கிறான். குழந்தைகள் பிறந்து வளர்ந்த பின் அடுத்து 15 வருடங்களுக்கு அவன் வீட்டில் நாயாக இருந்து அனைவரையும் பாதுகாத்து கொள்கிறான். பின்னர் வயதாகி வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பின் குரங்கு போல 10 வருடங்கள் மகன் வீட்டிலிருந்து மகள் வீட்டிற்கும், மகள் வீட்டிலிருந்து மகன் வீட்டிற்கும் தாவி தாவி தன் பேரக்குழந்தைகளுக்கு வித்தைகள் காட்டி மகிழ்விக்கிறான். இதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கையின் தத்துவம். நன்றி, வணக்கம்.
புலம்பெயர் சிறார்கள் ஆங்கிலேயர் மத்தியில் வாழ்ந்தாலும் எம் தாய் தமிழை வளர்ப்பதற்காக முடிந்தளவு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தாயகத்தில் பிள்ளைகள் ஆங்கில கல்வி அறிவு இருப்பதையே அநேக தமிழ் பெற்றோரின் ஆசை. ஆனால் புலம்பெயர் நாடுகளில் அநேக பெற்றோர் தம் பிள்ளைகளுக்கு தமிழை மறக்காதிருக்க அரும்பாடுபட்டு கொண்டிருப்பதை காண முடிகின்றது. அந்த வரிசையில் இதோ ஆக்லாந்திலிருந்து திரு சர்வேஸ் சுமதி தம்பதிகளின் புதல்வன் செல்வன் சானுஷனின் அசத்தலான உச்சரிப்பு கவிதையாக்கம். கவிஞர் செல்வன் பிரதீபன் பூபாலசிங்கம் அவர்கள். கவிதையின் தலைப்பு நாங்கள் மீன்கள். சரி, நீங்கள் ஆரம்பிக்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். என் கவியின் தலைப்பு நாங்கள் மீன்கள். மீன் மனிதனே வா, உனக்கும் நாங்கள் எது நீச்சல் கட்டித்தருவோம். வாழ்க்கையின் பாடம் அல்லவா, வா வந்து கட்டி. ஆற்றின் நடிலும் சுவாசத்திற்கான சூத்திரம் பிராணயாம சாத்திரம் ஆயுள் முழுவதும் ஆனந்தம் கிடைக்கிறது. உயிர் வாழ்தல் என்பது சுவாசத்தில் அல்லவா, வா வந்து கட்டிக்கொள். உயிர் வாழ்தல் என்பது சுவாசித்தல் அல்லவா, வா வந்து கட்டிக்கொள். மனிதனே இதோ பார், நதியினிலே என் மகர நர்த்தனம், நதி அலைகளிலே என் மீன நாட்டம், குசி தூண்டு சுவைக்கு பழகியதால் ரசிக்க பிடிக்கவில்லை போல், குசி தூண்டு சுவைக்கு பழகியதால் எம்மைமக்கு ரசிக்க பிடிக்கவில்லை போல். நான் ஐயையோ, யார் சொன்னது மீனே, உன் வித்தைகளை விதம் விதமாய் கண்டு ரசித்து மகிழ நாங்கள் தயார். நடத்து உன் நடனத்தை. மீன்: இல்லை, அதற்கு முன் கேள்வி ஒன்று. எங்களை நீங்கள் ஏன் கண்ணாடி குடுவைக்கு சிறை செய்கிறீர்கள்? உங்களிலும் பார்க்க நீங்கள் நாங்கள் சுதந்திரமாய் வாழ்வதைக் கண்டு ஏன் பொறாமை கொள்கிறீர்கள்? எங்கள் அகதி வாழ்வை நீர் தாங்கியில் வைத்து நீங்கள் ஏன் அழகுபடுத்தி பார்க்கிறீர்கள்? அதனாலோ என்னமோ நீங்களும் அகதிகளாய். நாங்கள் கர்த்தா செய்தோமா? கடையடைப்பு செய்தோமா? களவு கொலை கொள்ளைதான் செய்தோமா? பசி காக்கும் இறை வைத்து ஊசியினால் உயிரை எடுக்கும் இரக்கமில்லா இழி குளமை அறிந்து கொள். நாங்கள் உங்களை போன்ற அழுக்கானவர்கள் அல்ல. எங்கள் உடலும் உள்ளமும் ஒவ்வொரு கணப்பொழுதும் கழுவப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் எங்களிடம் துப்பாக்கிகள் இல்லை. ஆயினும் உங்கள் தூண்டில்களே எங்களுக்கு யமன். நன்றி, வணக்கம்.
யோகாசனத்தை வழக்கமாக வாழ்க்கையில் கொண்டிருந்தால் யோகத்துடன் வாழலாம். யோகா ஆசனத்தை பற்றி ஆழமாக கூற வருகிறார் சுந்தர் ரங்கநாதன் அவர்கள். இதோ சென்ற வார தொடர்ச்சி.
வணக்கம். கடந்த இரு வாரங்களாக ஆசனா மற்றும் யோகா பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இந்த வாரமும் ஆசனா பற்றி சிறிது அறிந்து கொள்வோம். ஒரு ஆசனாவை பயிற்சி செய்யும் முன்பு அது நம்முடைய முதுகுத்தண்டை எவ்வாறு பயன்படுத்துகிறது, எவ்வாறு பாதிக்கிறது, நமது முதுகுத்தண்டுக்கு அது எவ்வாறாக உதவி செய்கிறது ஒரு ஆசனா என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமது முதுகுத்தண்டு நமது உடம்பில் ஒரு உன்னதமான பகுதியாக இருக்கின்றது. இந்த முதுகுத்தண்டு உடம்பில் உள்ள அத்தனை பகுதிகளும் அத்தனை உறுப்புகளுடனும் தொடர்புடையதாகவும் இருக்கின்றது. ஆகவே நாம் முதுகுத்தண்டை நம்முடைய ஆசனாவில் நன்றாக பயன்படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்தை நிலைநிறுத்திக் கொள்ளலாம். முதுகுத்தண்டு உங்களுடைய ஆசனா பயிற்சியில் மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் உதாரணத்திற்கு சிரசாசனா அல்லது தனுராசனா அல்லது நவாசனா இல்லை சர்வாங்காசனா என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் உங்களுடைய முதுகுத்தண்டை அது எவ்வாறு பாதிக்கிறது, எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதை நீங்கள் வெகு சுலபமாக அறிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு நாம் ஒரு சின்ன எளிதான ஒரு ஆசனாவை எடுத்துக்கொள்வோம், புஜங்காசனா. இந்த புஜங்காசனா எப்படி பண்ண வேண்டும்? நீங்கள் குப்புறப்படுத்த நிலையில் உங்களுடைய இரு உங்களுடைய உள்ளங்கைகளை உங்களுடைய மார்புப்பகுதியின் பக்கத்தில் வைத்து கையை அழுத்தி உங்களுடைய தோள்பட்டையும் உங்களுடைய முகத்தையும் மேலே உயர்த்த வேண்டும். நீங்கள் உங்கள் தொப்புள் வரை நீங்கள் மேலே செல்லலாம். உங்களுடைய உடம்பு பகுதியை மேலே நீங்கள் கொண்டு வரலாம். அதே சமயத்தில் உங்கள் கால்கள் இரண்டு கால்களும் சேர்ந்த நிலையில் இடுப்பு பகுதி வரைக்கும் நிலத்தில் இருக்க வேண்டும். இந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய சுவாசம் எவ்வாறு இருக்கிறது என்பது மிகவும் முக்கியம். உங்களால் நன்றாக சீராக சுவாசம் செய்ய முடிகிறதா என்பது மிக முக்கியம். இப்பொழுது இந்த நிலையில் உங்களால் சுலபமாக அறிந்து கொள்ள முடியும் உங்களுடைய முதுகுத்தண்டு எவ்வாறு இருக்கிறது, வலிக்கிறதா, உங்களுடைய முதுகுத்தண்டு உங்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்கிறதா, அல்லது உங்கள் கீழ் முதுகுத்தண்டு எவ்வாறு பாதிப்பு ஏற்படுகிறது இந்த ஆசனாவில், உங்களுடைய மேல் முதுகுத்தண்டு எவ்வாறு இருக்கிறது என்பதை உங்களால் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரிதான் சர்வாங்காசனாவிலும் அதே மாதிரிதான் சிரசாசனாவிலும். ஸோ முதுகுத்தண்டு மிகவும் முக்கியமான அங்கம் வகிக்கிறது உங்களுடைய ஆசனா பயிற்சியில். ஆகவே நீங்கள் உங்களுடைய ஆசனாவை தேர்ச்சி செய்யும் பொழுதும் பயிற்சி செய்யும் பொழுதும் முதுகுத்தண்டை அது எவ்வாறு உபயோகப்படுத்துகிறது, பாதிக்கிறது என்பதை அறிந்து கொண்டு பிறகு அந்த ஆசனாவை நீங்கள் பயிற்சி செய்வதற்கு முன் வர வேண்டும். அடுத்ததாக நீங்கள் ஆசனா செய்யும் பொழுது முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது உங்களுடைய கோல், உங்களுடைய குறிக்கோள். நீங்கள் ஆசனா எதற்காக செய்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய குறிக்கோள் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் ஆசனாவை பண்ணுவதற்கு உங்களுடைய கோலாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோல்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய உடம்பு நோயப்பட்டிருக்கிறது, எனக்கு என்னுடைய உடம்பு உள்ள நோய் விலகி நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய கோலாகவும் இருக்கலாம். ஆகவே உங்கள் கோல்கள் மேபி எ வைடர் ஒன், எ பிகர் ஒன்னாகவும் இருக்கலாம். அதை நாம் எப்படி அடைய வேண்டும் என்பது மிக முக்கியம். உங்களுடைய கோல் மிகவும் பெரிதாக இருந்தால், உதாரணமாக உங்களுடைய கோல் சிரசாசனமாக இருந்தாலோ, அல்லது உங்களுடைய கோல் நான் மெடிடேஷன் செய்ய வேண்டும், தியானத்தில் செய்ய வேண்டும், அதற்கு எனக்கு யோகா என்னுடைய ஆசனா பயிற்சி எனக்கு உதவ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம், அல்லது உங்களுடைய கோலாகவும் இருக்கலாம். இதை அடைவதற்கு நாம் சொன்னோம் சிரசாசனம் பற்றி. நீங்கள் எடுத்த உடனே சிரசாசனம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஆகவே உங்கள் கோலை நீங்கள் என்ன பண்ண வேண்டும், இட்ஸ் எ பிக் கோல், ஸோ யூ ஹாவ் டு பிரேக் யுவர் கோல் இன்டூ ஸ்மாலர் கோல்ஸ் அண்ட் தென் ட்ரை டு அச்சீவ் வாட் யூ வாண்ட் டு டூ. நீங்கள் உங்களுடைய பெரிய கோல் அடைவதற்கு உங்களுடைய அந்த கோலை துண்டு துண்டாக்கி சிறு சிறு பாகங்களாக மாற்றி நீங்கள் கடைசியில் உங்களுடைய முடிவான கோலை அல்லது குறிக்கோளை அடைந்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை அடைய வேண்டும். சிரசாசனா என்று எடுத்துக்கொண்டால், நீங்கள் அடைவதற்கு முன்னால் நீங்கள் உத்தானாசனா செய்ய முடியும், ஒழுங்காக செய்ய முடியுமா நாம், அல்லது விபரீத கோணாசனா பண்ண முடியுமா, அல்லது ஜதார பிரவிற்த்தி என்னால் பண்ண முடியுமா என்று இதுபோல் சில ஆசனங்கள் பயிற்சி செய்து அதில் நீங்கள் ஒரு ஓரளவானும் தேர்ச்சி பெற்று பிறகு நீங்கள் சிரசாதனா பயில வேண்டும். அதே மாதிரி தியானம், நீங்கள் தியானம் உங்களுடைய குறிக்கோளாக இருந்தால் உங்களுடைய முதுகுத்தண்டு நிமிர்ந்த நிலையிலும் உறுதியான நிலையிலும் அதே சமயத்தில் மிருதுவான நிலையிலும் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய காலை பத்மாசனாவில் போட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய மூச்சு சுவாசம் சாதாரண நிலையில் சீராக இருந்தால்தான் உங்களால் தியானத்தில் ஈடுபடுத்த முடியும் உங்களை. அதற்கு நீங்கள் உங்களுடைய கோல்களை சிறு சிறிதாக்கி கொண்டு முதலில் ஆசனா சிறிது ஆசனா பயிற்சி செய்ய வேண்டும், சிறிது பிராணாயாமம் செய்ய வேண்டும், பிறகு பிராணாயாம ஆசனா இரண்டையும் சேர்த்து செய்து அதில் ஓரளவு நமக்கு புலமை வந்தவுடன் அதில் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு நாம் தியானத்தில் அமர்ந்து தியானம் செய்தால் நம்மளால் அந்த கோலையும் அடைய முடியும். அதே மாதிரி தான் உங்களுடைய உடம்பு பற்றியும். அதை அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
அடுத்து தொடர்வது தேடல். பிரபல சமூக சேவையாளரும் ஊடகவியலாளரும் சமாதான நீதிவானுமாகிய செந்தில தமிழ் செல்வர் திரு தில்லையர் வர்ணகுல சிங்கத்தின் தேடலை வானொலியில் வழங்குவர் திருமதி ஜானகி பாஸ்கரன் அவர்கள்.
வணக்கம். இன்று கம்பரின் சிறப்பு பற்றி பார்ப்போம். கம்பருக்கு நிகர் கம்பர்தான். கம்பன் வீட்டு கட்டுத்தரையின் கவிபாடம் என்ற கூற்றுக்கு இணங்க அவர் தனித்துவமான சுவைக்கினிய பாணியில் இராமாயணத்தை படித்ததால் அது உலகளாவிய அளவில் அங்கீகாரம் பெற்றது எனலாம். ஆழமான கவிதை அனுபவமும் கற்பனை ஆற்றலும் புலமை திறனும் பெற்று அவரது காலத்தில் வாழ்ந்த ஒட்டக்கூத்தர் சர்க்குலர் போன்றோரின் நன்மதிப்பை பெற்று கவி பேரரசர் கம்பர், கவி சக்கரவர்த்தி கம்பர், கல்வியில் பெரியவர் கம்பர் போன்ற பட்டங்களை பெற்றவர். அறிஞர், கவிஞர், நாடக ஆசிரியர், சிறந்த எழுத்தாளர் என்று பன்முகம் கொண்டு விளங்கிய கம்பர் கிறிஸ்துக்கு பின் 1180 திருவளந்தூர் தஞ்சை மாவட்டம் தமிழ்நாடு பாரதத்தில் பிறந்து 70 வாழ்ந்து கிறிஸ்துக்கு பின் 1250 இறைவதம் பெய்தார். சிறந்த கவிஞராக உருவெடுத்த கம்பரின் புகழை அறிந்த அப்போதைய சோழ மன்னர் அவருக்கு அழைப்பு விட கம்பர் தனது படைப்புகளில் சில வரிகளை பாடிக்காட்ட கவித்திறனை நேரில் கண்டு வியந்த சோழ மன்னர் அவருக்கு கவிஞர்களின் பேரரசர் என்றும் கவி சக்கரவர்த்தி என்றும் பட்டம் சூட்டி கம்பருக்கு பெருவாரியின் நிலத்தை பரிசளித்து அதற்கு கம்பநாடு என்று பெயர் சூட்டினார். கம்பராமாயணம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு தனிப்பட்ட இடத்தை பிடித்து தமிழ் இலக்கியத்தையே வானளவிற்கு உயர்த்தியது என்று கூறினால் அது மிகையாகாது. வால்மீகி எழுதிய இராமாயணத்தில் 24,000 ஈரடிகள் உண்டு. ஆனால் கம்பரா மாயாணத்தில் 11,000 சந்தங்கள் காணப்படும். தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், வாழ்க்கை முறை ஆகியவற்றை மையமாக வைத்து கம்பர் வால்மீகியின் இராமாயணத்தில் பல இடங்களை மாற்றியமைத்துள்ளார். அவற்றுள் சில: சீதியை கண்ட ஆஞ்சநேயர் அதை ராமரிடம் தெரிவிக்கும் போது, கண்டனன் கற்பின கனியை கண்களால் என்ற அற்புத வார்த்தைகள் இன்றளவும் தமிழ் இலக்கியத்தில் மறக்க முடியாத அடிகளாக இருந்து வருகிறது. ராவணன் சீதியை கடத்தி கொண்டு போகும் போது அவன் இருந்த குடிசையோடு சிறிதளவு நிலத்துடன் பெயர்த்தெடுத்து அவளை கடத்தி கொண்டு போனான் என்று சிறப்பாக விளக்கினார். பின்வரும் பாடலை நோக்குவோம். குகனொடும் ஐவரானேம் முன்பு, பின் குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானேம், இம்முளை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானேம், புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. ராமரின் நண்பர்கள் யார் யார் என கம்பர் அழகாக கூறுகிறார். ராமரின் பெருமையை கூற வந்த கம்பர் ராமன் ராவணினை பார்த்து கூறுகிறான், ஆள் ஐயா உனக்கு அமைந்தன மாருதம் அறிந்த பூலே ஆயின கண்டனே, இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கின நாகு இளங்கமுகன் வாழை தாவுரு கோசலை நாடுடைய வள்ளல். உலக சாதனை படைத்தவர் கம்பர். ஆனால் அவரை குற்றம் சொல்பவர்கள் இருக்கிறார்கள். கம்பர் ராமாயணத்தை மொழிபெயர்க்கவில்லை, பல மாற்றங்களை செயலாக்கம் செய்துள்ளார். கம்பர் காலத்தில் பல மாற்றங்களை கொண்டு வர முடிந்தது. ஆனால் இன்று நிலை வேறு. இன்று காப்புரிமை பதிப்புரிமை உண்டு, அத்துடன் அறிவு திறனுடையவர்கள் உடைமை உண்டு. கம்பர் மிகைப்படை கூறுதல், பெரிதாக்குதல், சோடித்து சொல்லல், துரும்பை தூணாக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபாடுடையவர். ஆனால் இக்குற்றச்சாட்டுகள் எல்லாம் தவறானவை, ஆதாரமற்றவை, நாணயமில்லாதவை. கம்பரை போல் ஒரு சிறந்த கவிஞனை இவ்வுலகில் இறைவன் படைத்ததற்கு இறைவனுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
துயர் பகிர்வு. யாழ் வல்லவட்டித்துறை பிறப்பிடமாகவும் லண்டனை வசிப்பிடமாகவும் கொண்ட திரு அருணாசலன் சிதம்பரநாதன் அவர்கள் கடந்த 17-1 ஞாயிறன்று லண்டனில் இறைவனடி சேர்ந்து விட்டார். அன்னார் காலஞ்சென்ற சிதம்பரநாதன் அருணாசலம் திலகேஸ்வரி நியூசிலாந்து தம்பதிகளின் இரண்டாவது மகனும், ஞானச்சந்திரன் பாலசுந்தரம் ரத்னகாந்தன் லண்டன் தம்பதிகளின் ஆசை மருமகனும், சுஜீவா அவர்களின் அன்பு கணவரும், அனுஜ் அன்சிகா வேடேஸ் ஆகியோரின் அன்பு தந்தையும், கஜேந்திரன் கஜன் கவிதா தேவேந்திரன் நந்து சைலஜா ஆகியோரின் பாசமிகு சகோதரரும், சசிகரன் பாலேந்தர் ராணி சுரேஷ் நிரோசினி சுவதீஷ் தாரணி ஆகியோரின் அன்பு மைத்தினரும், அபிராமி அஸ்வினி ஆகியோரின் அன்பு சித்தப்பாவும், கிறிஸ் தினேஷ் சிவானி சானிஜன் ஜாஸ்னவி டீசா ஆகியோரின் அன்பு மாமனாரும் ஆவார். அன்னாரின் இறுதி கிரியைகளை பற்றிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு மிக்க கனத்த மனதுடன் கேட்டுக்கொள்கின்றார்கள் குடும்பத்தினர். தொடர்புகளுக்கு திரு ஞானச்சந்திரன் மாமா சக 44 1908673601, திலகேஸ்வரி சிதம்பரநாதன் அவரது அம்மா, இலக்கம் சக 64210813161678, திரு கஜேந்திரன் சகோதரர் சக 4 3 3 0 0 5 1 8 1.
தொடர்ந்தும் கவிஞர் பிரதீபன் பூபாலசிங்கத்தின் வரிகளுக்கு வலு சேர்க்க வருபவர் திரு திருமதி கௌரிசங்கர் விதுஷா தம்பதிகளின் புதல்வி செல்வி சண்விகா அவர்கள். வணக்கம், ஆரம்பியுங்கள் சண்விகா.
உடல் முழுதும் துளை வாங்கி துளை மூடும் விரல் தான், உடல் முழுதும் துளை வாங்கி துளை மூடும் விரல் தான், உயிர் காற்றை உட்கொண்டு மனிதன் ஊட்டும் கழிவு காற்றை மறுக்காமல் உள்வாங்கி, உயிர் காற்றை உட்கொண்டு மனிதன் ஊட்டும் கழிவு காற்றை மறுக்காமல் உள்வாங்கி, உள்ளத்தார் குரல் எழுப்பி உலகுக்கு இசை பரப்போம், மூங்கிலில் பிறந்த முதற் குழந்தை, உள்ளத்தார் குரல் எழுப்பி உலகுக்கு இசை பரப்போம், மூங்கிலில் பிறந்த முதற் குழந்தை. நன்றி.
தீர்மானிக்காதே, கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு என கூறிக்கொண்டு இன்றைய சங்கநாதத்தை அலங்கரித்த அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறும் நான் டேனி டேனியல். நன்றி, வணக்கம்.